கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்நிகழ்ச்சி வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
மரங்களும் நல் மனம் தரும் மலர்களும்
வாசலை இறைவனுக்கு நீ முழுமையாக திறந்தால் சாத்தானுக்கு வாசலை அடைத்து விடுவாய். துன்ப மழை பெய்து கொண்டே இருக்கும், இறை அருளின் குடையை பிடித்தால் நீ துன்பத்தால் நனைய மாட்டாய். சோதனைகளில் உன்னை நீ அறிந்து கொள், அப்போது உன்னால் சாதனைகள் தோன்றுவதை காண்பாய். இறைவனின் தொடுதலை நீ உணர்ந்தால் சாத்தான் உன்னை தொட முடியாது. எப்படி வாழ வேண்டும் என நீ அறியும் வரை ஏன் வாழ வேண்டும் என்னும் சலிப்புத்தான் இருக்கும்.
ஆண்டவரை புகழ்ந்தீட்டுங்கள், அவர் பெயரை சொல்லி வழிபடுங்கள். ஆண்டவரை புகழ்ந்தீட்டுங்கள், எல்லா இனத்துக்கும் அவர் பெயர் அறிவியுங்கள். என் இசை எழுப்புங்கள், இசையினை ஈட்டுங்கள், வியத்தகு செயலினை பறைசாத்துங்கள். என் இசை எழுப்புங்கள், இசையினை ஈட்டுங்கள், வியத்த தகு செயலினை பறைசாற்றுங்கள். ஆண்டவரை புகழ்ந்தீட்டுங்கள், அவர் பெயரை சொல்லி வழிபடுங்கள். ஆண்டவரை புகழ்ந்தீட்டுங்கள், எல்லா இனத்துக்கும் அவர் பெயர் அறிவியுங்கள். அவர் தீர்த்தைய நினைந்து பெருமகிமை கொள்ளுங்கள். அவர் தீர்ப்பெயர் நினைந்து பெருமகிமை கொள்ளுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் உள்ளம் என்று மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுவோரின் உள்ளம் என்று மகிழ்வதாக. இன்னிசை எழுப்புங்கள், இசையினை மீட்டுங்கள், வியத்தகு செயலினை பறைசாற்றுங்கள். இன்னிசை எழுப்புங்கள், இசையினை மீட்டுங்கள், வியத்தகு செயலினை பறைசாற்றுங்கள். ஆண்டவரை புகழ்ந்தீட்டுங்கள், அவர் பெயரை சொல்லி வழிபடுங்கள். ஆண்டவரை புகழ்ந்தீட்டுங்கள், எல்லா இனத்துக்கும் அவர் பெயர் அறிவியுங்கள்.
நான் செத்த பிறகு வா. காட்டில் கடும் தவம் செய்து கொண்டிருந்த ஒரு ஞானியிடம் சீடராக விரும்பிய ஓர் இளைஞன் அவருடைய குடிசை வீட்டின் கதவை தட்டிய போது, யார் அது என்று ஞானி கேட்டார். நான் தான், திறவுங்கள் என்றான் இளைஞன். அப்போது ஞானி, நான் செத்த பிறகு வா என்றார். அதாவது, உன்னிடம் உள்ள நான் என்ற எண்ணம் மறைந்த பின் வா என்றார். ஆம், ஒருவரிடத்தில் நான் என்னும் அகந்தை இருக்கும் வரை ஞானம் குடிகொள்ளாது. மகிழ்ச்சி என்பது நம்மிடம் இருக்கும் உடைமைகளை பொறுத்து அன்று. மனக்கவலையால் பீடிக்கப்பட்டு சாகும் தருணத்தில் இருந்த ஓர் அரசருக்கு கவலையே இல்லாத ஒரு மனிதருடைய சட்டையை அணிவிக்க வேண்டுமென்று ஒரு ஞானி கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் தேடி அலைந்தும் அத்தகைய மனிதரை பட வீரர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மன விரக்தியுடன் அரண்மனைக்கு திரும்பும் போது ஒரு மரத்தடியில் கவலையே இல்லாத ஒருவர் ஆடிப்பாடி ஆனந்தமாக இருந்ததை கண்ட படை வீரர்கள் அம்மனிதருடைய சட்டையை கேட்டபோது, அவர் தமக்கு சட்டை எதுவும் கிடையாது என்றார். ஒரு சட்டை இல்லாத மனிதர் ஆனந்த கூத்தாடினார். மகிழ்ச்சி என்பது நம்மிடம் இருக்கும் உடைமைகளை பொறுத்து அன்று, மாறாக அது நமது மனநிலையை பொறுத்துள்ளது. சிந்தனையின் நிறைவுதான் செல்வம். அதுபோல் நமது சிந்தனை கடவுளில் இருக்கும் போது நிறைவான சமாதானத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். சியோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்கிளியுங்கள். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார் என்று இறைவா குறைக்கின்றார் ஏசாயா. நமது அன்பு யோர்தான் ஆறு போல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். யோர்தான் ஆறு உயிரினங்களை வாழ வைக்கிறது, ஆனால் சாக்கடலோ உயிரினங்களை சாகடிக்கின்றது. ஏன்? யோர்தான் ஆற்றின் நீர் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு ஓடிக்கொண்டே இருக்கின்றது, ஆனால் சாக்கடலோ தண்ணீரை தன்னகத்தே தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு வடிகால் இல்லை. நன்னீரை உப்பு நீராக்கி உயிரினங்களை மாள வைக்கும் உயிர்கொல்லியாக மாறிவிடுகின்றது. நமது அன்பு யோர்தான் ஆறு போல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சாக்கடலை போல் வடிகாலற்ற அன்பாக மாறக்கூடாது. நமது அன்பு வெறும் பெயர் சொல்லாக நின்று விடாமல் வினை சொல்லாக மாறி செயற்பட வேண்டும். நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலிலும் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். நாம் யாரின் அடியார்கள்? ஓர் ஆலமரத்தடியில் குட்டி சாத்தான்கள் அரட்டை அடித்துக் கொண்டிருப்பதை கண்ட லூசி பேய் அவற்றை சாட்டையால் அடித்து, ஏன் மனிதர்களை கெடுக்காமல் சோம்பேறிகளாக அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அக்குட்டி சாத்தான்கள், தலைவா, நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் மனிதர்கள் எங்களை விட நன்றாக செய்கிறார்கள் என்றன. நாம் சாத்தானின் அடியாட்களாக வாழ்கிறோமா அல்லது இயேசுவின் சீடர்களாக வாழ்கிறோமா? நாம் கடவுளின் சாயலில் இருப்பதை உணர்ந்து, கடவுள் நம் சார்பில் இருப்பதை உணர்ந்து தீய சக்திகளை எதிர்ப்போம், அலகையின் அச்சாணியை முறிப்போம். இயேசு தம்மை நம்பிய சீடர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள் என்றார். நாம் சாத்தானின் அடியாட்களா அல்லது இயேசுவின் சீடர்களா?
அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம்.
புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறம் வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து அருள் தியானம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் உங்களுக்கு அடைக்கலமாயிருப்பாராக. உங்களை பின்தொடர்ந்து வருகின்ற தீமைகளிலிருந்து உங்களை விடுவிக்கும் கடவுளாயிருப்பாராக. திருப்பாடல் அல்லது சங்கீதம் 7 அதிகாரத்திலே வசனங்கள் 1-2 வாசித்து பாருங்கள். என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிப்போர் எவரும் இரார் என்று சங்கீதக்காரர் பாடுகிறார். ஆண்டவரே, எனக்கு கேடு விளைவிக்கும் அனைவரிடம் இருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவித்தரலும். இல்லையேல் அவர்கள் என்னை சிங்கத்தைப் போல பீறி கிழித்து சாப்பிட்டு விடுவார்கள் என்று சொல்கிறார். அந்த அளவு அவருக்கு நெருக்கம் சூழ்ந்திருந்தது. சில பொல்லாத மனிதர்களினால் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து நேர இருந்தது. அந்த சூழ்நிலையிலே அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், கடவுளை நோக்கி மன்றாடுகிறார். இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்வில் கூட சில துன்பங்கள், கஷ்டங்கள், நோய்கள், பிரச்சனைகள், இல்லாமைகள் அல்லது உறவுகள், நண்பர்கள் என்று பல சூழ்நிலைகள் வழியாக நீங்கள் நெருக்கப்படலாம். இந்த நெருக்கம் என் வாழ்க்கையை கெடுத்துவிடப் போகிறதே, என் வாழ்க்கையை முடித்துவிடப் போகிறதே என்று சொல்லி நீங்கள் பயந்து கலங்கலாம். அன்றைக்கு சங்கீதக்காரருக்கு வந்த நெருக்கத்தை பாருங்கள். சிங்கத்தை போல பொல்லாத மனிதர்களால் அவருக்கு நெருக்கம் வந்தது. அதுபோலதான் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சூழ்நிலை வழியாக சிங்கத்தை போல உங்களுக்கு பல நெருக்கங்கள் சூழ்ந்து வந்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் ஆண்டவர் மேல் இருக்கும் நம்பிக்கையில் இருந்து விலகிவிடாதீர்கள். இந்த நெருக்கத்தின் மத்தியிலும், இந்த வேதனையின் மத்தியிலும், இந்த ஆபத்தின் மத்தியிலும் கடவுளையே நோக்கி பார்ப்போம். அந்த கடவுள் சிங்கத்தை போல நம்மை எதிர்கொண்டு வருகிற எல்லா தீமையிலிருந்தும், பொல்லாப்பில் இருந்தும், ஆபத்தில் இருந்தும், இக்கட்டுகளில் இருந்தும் அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் அறிந்திருப்பது போல தானியேலை சிங்கம் குகையிலே போட்டார்கள். திருமறை சொல்லுகிறது, கடவுள் தானியேலுக்காக சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அந்த சிங்கங்களினாலே தானியேலை கடிக்க முடியவில்லை. ஏனென்றால் சிங்கங்களுக்கு பசியே இல்லாதபடி ஆண்டவர் மாற்றிவிட்டார். அந்த தானியேலை சிங்க குகையிலே இறைவன் பாதுகாத்தார். பாதுகாத்தது மட்டுமல்ல, யாரே சிங்க குகையிலே, யார் வழியாக அவர் சிங்க குகையிலே விழுந்தாரோ அவர்களே பின்பு சிங்கங்களுக்கு இரையானார்கள். ஆனால் தானியேலுக்கோ இறைவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தார். அதுபோலதான் இன்றும் உங்கள் வாழ்க்கையிலே சிங்கம் போல பிரச்சனைகள் வந்தாலும் உள்ளம் கலங்க வேண்டாம். அந்த சிங்கத்தின் வாய்களை இறைவன் கட்டி உங்களை விடுவித்து அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இந்த திருப்பாடலே, திருப்பாடல் அல்லது சங்கீதம் 7 அதிகாரத்திலே 1-2 வசனங்களை வாசித்தேன். 10 வசனத்திலே அந்த வேதனையை சொன்னவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், கடவுளே என் கேடயம், நேரிய உள்ளத்தோரை நீர் விடுவிப்பீர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆம், அவர் இறைவனைத்தான் கேடயமாக ஏற்றுக்கொண்டார். இறைவனே, நீர்தான் எனக்கு கேடயமாயிருக்கிறீர், ஆகவே இந்த சிங்கத்தை போல வருகின்ற இந்த துன்பத்தில் இருந்து நீர் என்னை விடுவிப்பீர் என்று சொல்லி மன்றாடினார். அதுபோல இன்றைக்கும் ஆண்டவரே உங்களுக்கு கேடயமாயிருந்து உங்களுக்கு விடுதலை தரட்டும். நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட இக்கட்டில் இருக்கிறார்கள் என்பதை நீர் காண்கிறீர். சிங்கத்தை போல இவர்கள் வாழ்க்கையை பீறி கிழிக்கக்கூடிய வேதனைகள், துன்பங்கள், நோய்கள், கஷ்டங்கள், கண்ணீர், கவலைகள், பற்றாக்குறைகள் என்று பல துன்பங்கள் இவர்களை நெருக்கலாம். ஆனாலும் நீரே இவர்களுக்கு கேடயமாயிருந்து எல்லா துன்பத்திலிருந்தும் விடுவித்தரலும். நீர் அதை செய்வதற்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அருள் தியானம் தொடர்கிறது.
சிங்கத்தை போல வருகின்ற எல்லா விதமான துன்பங்களில் இருந்தும் இறைவன் தாமே உங்களுக்கு கேடயமாயிருந்து உங்களை விடுவித்து காப்பாராக. திருப்பாடல் அல்லது சங்கீதம் 7 அதிகாரத்திலே 10வது திருவசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் அல்லது திருப்பாடல் 7:10 வசனம். கடவுளே என் கேடயம், நேரிய உள்ளத்தோரை அவர் விடுவிப்பார். கடவுளே என் கேடயம், நேரிய உள்ளத்தோரை அவர் விடுவிப்பார். 2 முக்கிய விடயங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். 1, ஆண்டவர்தான் எனக்கு கேடயம் என்று சொல்லுகிறார். 2, நான் நேர்மையான உள்ளமுள்ளவனாய் இருந்ததினாலே அவர் நிச்சயமாக என்னை விடுவிப்பார் என்று அவர் சொல்லுகிறார். இந்த திருப்பாடலை அல்லது சங்கீதத்தை படித்து பார்க்கும் பொழுது இந்த சங்கீதக்காரர் பலவிதமான நெருக்கங்களை சந்தித்தார். சில பொல்லாத மனிதர்கள் சிங்கத்தைப் போல இவரை விழுங்குவதற்காக தேடினார்கள். அப்படிப்பட்ட ஆபத்து நிறைந்த நேரத்திலேதான் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, கடவுளே, நீர்தான் என் கேடயம் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் மக்கள் இறைவனை யாவே என்றுதான் அழைத்தார்கள். யாவே என்றால் இருக்கின்றவர் என்பது பொருள். அதைத்தான் தமிழிலே மொழிபெயர்க்கும் பொழுது ஆண்டவர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அல்லது இறைவன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் கடவுளை யாவே என்று அழைத்தார்கள் அல்லவா? அந்த யாவே என்று அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் கொடுக்கப்படுகிறது என்றால், துன்ப துயரங்களில் ஓடி வந்து உதவுபவர், இன்னல் இக்கட்டுகளில் மக்களோடு உடன் இருப்பவர், வாழ்க்கை போராட்டத்திலே மக்களோடு உடன் நடப்பவர் என்று இந்த பொருள்கள் யாவே என்ற அந்த பெயருக்கு கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் மக்கள் யாவே என்று கூப்பிடும் பொழுது அவர்கள் இத்தனை விடயங்களையும் உள்ளத்திலே உணர்ந்தார்கள். அதாவது துன்ப துயரங்களிலே ஓடி வந்து உதவுகிறவர்தான் நாங்கள் வணங்குகிற யாவே என்கிற கடவுள். எங்களுக்கு இன்னல்கள், இக்கட்டுகள், போராட்டங்கள் வரும்பொழுது அவர் உடன் இருந்து எங்களை அதிலிருந்து விடுவித்து காக்கிறவர்தான் எங்களுடைய கடவுள். நம்முடைய வாழ்க்கையிலே சில போராட்டங்கள் வரும்பொழுது அந்த போராட்டத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கிறவர்தான் நம்முடைய இறைவன் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். அதுபோல இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவரே என்று கூறும் பொழுது அதற்கு அந்த வார்த்தைக்கு இத்தனை பொருளும் அடங்கி இருக்கிறது. யாவே என்பதைத்தான் ஆண்டவர் என்று தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய கடவுளை பார்த்து ஆண்டவரே என்று நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய துன்ப துயரங்களிலிருந்து நம்மை விடுவிப்பவர்தான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய இக்கட்டுகளில் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறவர்தான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகிற எல்லா போராட்டங்களிலிருந்தும் நம்மை விடுவித்து காப்பவர்தான் நம்முடைய ஆண்டவர். ஆகவேதான் இந்த சங்கீதக்காரர் சிங்கத்தைப் போல அவருக்கு பல நெருக்கங்கள் வரும்பொழுது ஆண்டவரே நீர்தான் என் கேடயம் என்று சொன்னார். ஆண்டவரே, என் இக்கட்டுகளில் என்னோடு இருக்கிறவரே, என் துன்பங்கள் இருந்து என்னை பாதுகாக்கிறவரே, என் இன்னல்கள் இருந்து என்னை விடுவித்து வாழ வைக்கிற என் தெய்வமே, நீர்தான் என் கேடயம் என்று அவர் சொன்னார். நீர்தான் எனக்கு பாதுகாப்பு என்று சொன்னார். அதுபோலதான் இன்றைக்கு இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே கூட பல நெருக்கங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம். நீங்களும் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுங்கள். அந்த கடவுள் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. அவர் உங்கள் கிட்டுக்களில் உங்களோடு இருக்கிறவர். உங்கள் துயரங்கள், துன்பங்கள், கஷ்டங்களில் உங்களோடு இருந்து உங்களை விடுவிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். சங்கீதக்காரர் சொல்லுவது போல, கடவுளே நீர்தான் என் கேடயம் என்று சொல்லுங்கள், அவரே உங்களுக்கு கேடயமாயிருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நேரிய உள்ளத்தோரை நீர் விடுவிப்பீர் என்று சொன்னாரே, அதுபோல நீங்கள் ஆண்டவருக்குள்ளே உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறதுனாலே கடவுள் உங்களை நிச்சயமாக கைவிடவே மாட்டார். எல்லா இன்னல்களிலிருந்தும் அவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கேடயமாய் இருக்கிறீர். நீரே உம்முடைய பிள்ளைகளை இக்கட்டுகளில் இருந்து காக்கும் கடவுள், அவர்களுடைய போராட்டங்களிலிருந்து பாதுகாத்து விடுவிக்கிற கடவுள், அவர்கள் நடந்து செல்கிற இன்னல்களில் நீரே அவர்களோடு இருந்து பாதுகாக்கும் தெய்வம். இதோ இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். நீரே இவர்களுக்கு கேடயமாயிருந்து இக்கட்டுகள் இன்னல்கள் ஆபத்துகளிலிருந்து விடுவித்து இவர்களை நீரே வாழ வைப்பீராக. இவர்களின் கண்ணீரை துடைத்தரலும், வேதனைகளை மாற்றியறலும், துன்பங்களிலிருந்து விடுதலை தந்தரலும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இயேசுவே உமது வினை மதிப்பில்லா, ரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே.
இயேசுவே உமது வினை மதிப்பில்லா, ரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே.
இயேசுவே உமது வினை மதிப்பில்லா, ரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாய். பாவங்கள் போக்கி பரிசுத்தராகும்,
பாவங்கள் போக்கி பரிசுத்தராகும்.
பரமன் முந்தன் பாதம் வந்தேனே,
பரமன் முந்தன் பாதம் வந்தேனே.
இயேசுவே உமது விலை மதிப்பில்லா, ரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே.
இயேசுவே உமது விலை மதிப்பில்லா, ரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே.
நீர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பரா வானில் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அருள் தியானம் தொடர்கிறது.
மாட்சி நிறைந்த கடவுள் இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. திருப்பாடல் அல்லது சங்கீதம் 8 முதலாவது வசனம், ஆண்டவரே எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது என்று சங்கீதக்காரர் பாடுகிறார். கடவுளுடைய மாட்சி வானங்களுக்கு மேலாக உயர்ந்து உள்ளது என்று சொல்லி அவர் பாடுகிறார். 1969 முதலாக அமெரிக்க விண்வெளி வீரர் விண்வெளிக்கு சென்றார். ஆம்ஸ்ட்ராங் என்பவர் விண்வெளிக்கு சென்றார். அவர் சமீபத்திலே காலம் சென்றதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் விண்வெளிக்கு முதல் பயணமாகிய பொழுது 6 போல் என்று அழைக்கப்பட்ட திருத்தந்தை அந்த விண்வெளியிலே வைக்கும்படியாக கொடுத்துவிட்ட சங்கீதம்தான் அல்லது திருப்பாடல்தான் இந்த 8 திருப்பாடல். ஆண்டவரே எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது என்று சொல்லப்படுகிற அந்த திருப்பாடலை சங்கீதக்காரனால் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பாடப்பட்ட இந்த திருப்பாடலைத்தான் 6 போல் திருத்தந்தை அந்த விண்வெளியிலே கொண்டு போய் வைக்கும்படி கொடுத்தார். காரணம் என்ன? மனிதன் தன்னுடைய அறிவினால் ஆற்றலினால் புதிய புதிய விடயங்களை எல்லாம் அவன் கண்டுபிடிக்கிறான். இந்த அறிவையும் ஆற்றலையும் இறைவன் தான் கொடுக்கிறார். ஆகவே இறைவனுடைய நாமமே எல்லா இடமும் மாட்சி அடைய வேண்டும் என்ற நோக்கோடு இந்த திருப்பாடல் அவரிடத்திலே கொடுத்து விடப்படுகிறது. இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் மாட்சி நிறைந்தவர். அவர் வான்வெளியிலே, அதாவது வானங்களுக்கு மேலாக அவருடைய மாட்சி உயர்ந்துள்ளது என்று சங்கீதக்காரர் சொல்வது போலதான் அவர் மாட்சி நிறைந்த கடவுள். இன்றும் இந்த தியானத்திலே இணைந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் மாட்சி நிறைந்தவராக இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்று பல மக்கள் பல தேவைகளோடு வந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே விடுதலை தேவைப்பட்டது, வாழ்வு தேவைப்பட்டது, வெற்றி தேவைப்பட்டது. ஆகவே அவர்கள் மாட்சி நிறைந்த அந்த தெய்வத்தினிடத்திலே வந்தார்கள். ஆண்டவராக இயேசுவும் அவர்கள் கண்ணீரை கண்டார், அவர்கள் வேதனையை கண்டார், அவர்கள் துன்பங்களிலிருந்து பாரங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். பரிசுத்த வேதாகமத்திலே பல இடங்களிலே பார்க்கிறோம், மக்கள் இயேசுவினிடத்தில் வந்து விடுதலை பெற்ற பொழுது இயேசுவை மாட்சிப்படுத்தினார்கள், புகழ்ந்தார்கள், உயர்த்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மாட்சி நிறைந்த கடவுள் வானங்களுக்கு மேலாக அவருடைய மாட்சி உயர்ந்திருந்தாலும் இந்த பூ உலகிலே வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய மாட்சியை காட்டுகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு மக்களும் அவரை தேடும் பொழுது அவருடைய மாட்சியை கண்டுகொள்ள முடிகிறது. அதுபோல இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே கூட பலவிதமான தேவைகளோடு இந்த தியானத்தில் நீங்கள் இணைந்திருக்கலாம். அந்த இயேசுவினிடத்திலே வாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர்தாமே உங்கள் வாழ்க்கையிலே வீசிக்கொண்டிருக்கிற புயலை அடக்குவார். அப்பொழுது அவருடைய பெயரை நீங்கள் மாற்றிப்படுத்துவீர்கள். அவர்தாமே உங்கள் உடலில் இருக்கிற நோயை குணமாக்குவார். அப்பொழுது நீங்களும் கடவுளை மாற்றிப்படுத்துவீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்தில் இருக்கிற எல்லா தீய கட்டுக்களிலிருந்தும் அவர் விடுதலை தருவார். அப்பொழுது நீங்களும் அவரை மாற்றிப்படுத்துவீர்கள். அந்த மாட்சிமிகு இறைவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, வானங்களுக்கு மேலாக உம்முடைய மாட்சி உயர்ந்திருக்கிறது என்று சங்கீதக்காரர் பாடியது போல, இயேசுவே, நீர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது எத்தனையோ மக்களுக்கு நீர் விடுதலை கொடுத்தீர். அவர்களும் உம்முடைய மாட்சியை கண்டு உம்மை பாடினார்கள், உம்மை உயர்த்தினார்கள், உம்மை புகழ்ந்தார்கள். அதுபோல இன்றும் இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருக்கிற எல்லா விதமான வேதனைகள், துன்பங்கள், பாரங்கள், கட்டுகளுக்காக உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே, உம்முடைய தூய கரங்களை இவர்கள் மேல் வைத்து இவர்களுக்கு விடுதலை தாரும். இவர்கள் விடுதலை பெற்று உம் பெயரை மாட்சிப்படுத்தட்டும், உமக்காக வாழட்டும், உம்முடைய அன்பில் எப்பொழுதும் நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
தாங்கி பிடித்தா கனவுகள் இறையும் நேரம் இது, கனவுகள் தனியும் காலம் இது, புது நினைவுகள் இறையும் நேரம் இது. கார்மேகம் சூழ கதி ஏதும் மறையாது, காரிருள் படற கலங்கினேன் இறைவா.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீதி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 647-8736-2734-2734-2734. அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புறா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்புறா நிகழ்ச்சிகளை, எமது சிவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
யாருக்கு பிரச்சனை இல்லை? பிரச்சனை இல்லாத நாடே இல்லை. எதற்கு பிரச்சனை இல்லை? சன்னல் அடைக்கப்பட்டதால் காற்றுக்கு பிரச்சனை. தடதடவென்று கதவை தட்டிவிட்டு வேறு திசையை பார்த்து போய்விடுகிறது காற்று. குளங்கள் தூர்க்கப்பட்டதால் மழைக்கு பிரச்சனை. மழை தண்ணீர் தேங்கி நிற்க இடமில்லாமல் நாம் வீடுகளை கட்டிவிட்டோம், வயல்களை உருவாக்கிவிட்டோம். பெரிய மழை பெய்தால் மழைக்கு பிரச்சனை. தேங்கி நிற்க இடமில்லாமல் மழை தண்ணீர் ஊருக்குள் தேங்கி சேதம் ஏற்படுத்துகிறது. படுத்திருக்கிற நாய்க்கு கூட பிரச்சனை. காதுக்குள் ஈ போகிறது, தலையை தூக்கி படபட என அடித்து ஈயை விரட்டிவிட்டு பின்பு படுத்துக் கொள்ளுகிறது. யாருக்குதான் பிரச்சனை இல்லை? அல்சர்காரருக்கு காரமும் சிட்ரிக் அமிலம் கலந்த பழமும் பிரச்சனை. சர்க்கரை வியாதிக்காரருக்கு சர்க்கரை பிரச்சனை. இருதய நோய்காரருக்கு எண்ணெயும் கொழுப்பும் பிரச்சனை. வானத்தில் மேகம் இருக்கும், நிலத்தில் மேடு வெள்ளம் இருக்கும், காற்றில் நச்சு வாயு கலந்திருக்கும், நீரில் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்கும். இப்படி எங்கும் பிரச்சனை, எதிலும் பிரச்சனை, எப்பொழுதும் பிரச்சனை. பிரச்சனையின் துவக்கம் என்ன? அண்டத்தின் ஆரம் என்ன? உலகம் உருவானது எப்போது? மனிதன் மண்ணில் எப்போது தோன்றினான்? இதை அறிந்தால் பிரச்சனையின் ஆரம்பம், துவக்கம், ஆதி என்ன என்று தெரியுமே. ஆதி ஆகமத்தின் முதல் அத்தியாயத்தில் 6 நாட்களில் இறைவன் அண்டத்தையும் அதில் உள்ளவைகளையும் படைத்தார் என்று படிக்கிறோம். 6 நாட்களின் படைப்பையும் பார்த்து கடவுள் நல்லதென்று கண்டார் எனவும், 6வது நாளில் சிருஷ்டிப்பின் பணி ஏறத்தாழ முடிந்த பொழுது படைத்த எல்லாவற்றையும் பார்த்தார் கடவுள். இதோ அது மிகவும் நல்லதென கண்டார் என்றும் ஆதி ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. படைக்கப்பட்ட பொழுது எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. பிரச்சனை எதுவும் இல்லை என்று தோன்றுகிறது அல்லவா?
படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் ஆதாம் ஏவாள் என்ற மனிதகுல பெற்றோரிடம் ஒப்படைத்தார். யாவற்றையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று கர்த்தர் இவர்களிடம் சொன்னார். ஒரு குறிப்பிட்ட மரத்தின் பழத்தை சாப்பிட வேண்டாம், சாப்பிட்டால் பிரச்சனை உண்டாகும் என்றார் கர்த்தர். இந்த பழத்தை சாப்பிட்டால்தான் பிரச்சனை சாவு வரும், அந்த பழத்தை சாப்பிடாவிட்டால் வாழ்வுதான். பிரச்சனை இல்லாத சுமூகமான வாழ்வுதான் மனித குலத்திற்கு முன் வைக்கப்பட்டிருந்தது. எல்லாம் மனிதனுக்கு சொந்தமாகி இருந்தது. ஒன்றே ஒன்று, அதுவும் ஒரு குறிப்பிட்ட மரத்தின் பழம் விளக்கப்பட்டிருந்தது. ஆதாமும் ஏவாளும் இந்த பழத்தின் மேல் கண் வைத்தனர். பழத்தை பறித்து சாப்பிட்டார்கள், பிரச்சனை வந்தது. இலை ஆடை தேட வேண்டிய பிரச்சனை, பயந்து மறையும் பிரச்சனை, ஒளிந்து நிற்கும் பிரச்சனை, வேதனை, வியர்வை, முள், களை, சாவு என்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தொடர்ந்தனர். ஆனால் பிரச்சனை அடிப்படையில் தீமையானதல்ல.
பிரச்சனை ஏற்பட்டதால் தான் அநேக கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆற்றின் ஆழம் அதிகமானால் பிரச்சனை தீர்வதற்காக பாலம் கட்டுகிறோம். வறட்சி காலத்தில் தண்ணீர் சேமிக்க அணைகள் கட்டுகிறோம். காற்றிலிருந்தும் மின்சக்தி பெற காற்றாலைகளை உருவாக்குகிறோம். இப்படி பிரச்சனைகள் எதுவானாலும் அது ஒரு வகை வளர்ச்சியை உருவாக்கி விடுகிறது. தண்ணீர் மேட்டை தவிர்த்து பள்ளம் நோக்கி ஓடுவது போல, ஒளி தடைபட்ட இடத்தில் பிரதிபலிப்பது போல, காற்று சிறிய இடைவெளியிலும் நுழைவது போல பிரச்சனைகளை சமாளிக்க வழிகள் இருக்கின்றன. பிரச்சனைகளே சில பொழுது வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு படிக்கட்டுகளாகின்றன. பிரச்சனையை சகித்து சமாளிப்பவன் தான் பாக்கியவான். எதிர்நீச்சல் தான் ஏற்றமுள்ள வாழ்வுக்கு ஏதுவான வாழ்க்கை வழி. பிரச்சனைகளுக்கு இவற்றை மேற்கொள்ள ஆலோசனை அவசியப்படுகிறது. பக்கபலம் தேவைப்படுகிறது. மன உறுதி அவசியமாகிறது. வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அடிப்படையாகிறது.
சிலுவையில் மரித்த ஆண்டவர் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். மரணத்தை அரைப்புள்ளியாக்கி அதற்கு அப்பாலும் வாழுகிற வழியை காட்டியிருக்கிறார் இயேசு. இந்த இயேசு நம்மை ஆளுகிறார். இயேசு நமது சிநேகிதர். இயேசு நமது இரட்சகர். இயேசு நமது ஆலோசனையாளர். ஆகவே பிரச்சனையில் வெற்றி காண்பது உறுதி. மரணத்தையே ஜெயித்து உயிர்த்தெழுகிறவர்கள் நாம். பிரச்சனையில் உதவி கிடைப்பதும் உறுதி. இயேசு நமது சிநேகிதர். நமக்காக உயிரை கொடுக்கிற நண்பர் இயேசு. சாதாரண பிரச்சனைகளில் நம்மை விட்டுக் கொடுக்க மாட்டார் இயேசு. இயேசு நமது ஆலோசகர். சகல புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமது இருதயத்திலும் சிந்தனையிலும் தங்கி நம்மை வழி நடத்த நமக்கு ஆலோசனை தருகிறார் இயேசு.
பிரச்சனை வந்தால் பயந்து நடுங்க அவசியமில்லை. இயேசு நமது துணை. இயேசுவின் பலத்தால் எந்த பிரச்சனையிலும் நாம் செழித்து வளருவோம்.
அனுதின வாழ்வில் நம்மிடையே நடக்கும் சில குணாதிசயங்களை பற்றி ஜூனியர் பாலையாவும் குமரிமுத்தும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று கேட்போமா?
சுத்த மோசமான மனுஷன். அட, என்னதான் தப்பு செய்துட்டான்னாலும் இப்படியா மாட்டு அடிக்கிறது போல போட்டு அடிக்கிறது?
என்ன ஜெயகரன், நீங்களா ஒரு ஓரமா நின்னுட்டு புலம்பிக்கிட்டு
இருக்கீங்க? குணசீலனா, வாங்க. ஒண்ணுமில்ல, எதிர் வீட்டுல ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவருக்கு கோபம் வந்ததோ பிள்ளைங்களை எரும மாட்ட அடிக்கிறது போல அடிச்சு நுறுக்கிடுவார். அப்படியும் அந்த பிள்ளைங்க சின்ன பசங்களான்னு கேட்டா அதுதான் இல்லை. கடைசி பையனுக்கே 18 வயசு இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட வாங்கின அடி இருக்க, அப்பப்பா, இந்த மாதிரி பிள்ளைங்களை அடிக்கிறவங்களை கண்டாலே எனக்கு அடியோட பிடிக்காது. என்ன கேட்டா பிள்ளைங்க அவங்க சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி பேரண்ட்ஸ் கை நீட்டி அடிக்க கூடாதுன்னு தான் சொல்லுவேன்.
நான் உங்க பேச்சு ஒத்துக்க மாட்டேன். பிள்ளைங்க தவறு செஞ்சா அவங்க சின்னவங்களா இருந்தாலும் சரி தயவு தாட்சண்யம் பார்க்காம அடிச்சு நொறுக்கணும். அப்பத்தான் அவங்க மனசுல பயம் இருக்கும். திருப்பி அந்த தவறு செய்ய மாட்டாங்க தெரியுமோ?
நோ, நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். பிள்ளைங்க தவறு செய்தா அவங்களுக்கு நயமாவும் பயமாவும் புத்தி சொல்லி தரணுமே தவிர அடிக்க கூடாது.
அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க, அதை நீங்க கேள்விப்பட்டதுல போல இருக்கு.
அது மாட்டை பத்தி சொல்லப்பட்டது தானே தவிர மனுஷ குழந்தைகளை பத்தி அல்ல.
இருக்கட்டும், பைபிள்ல பிரம்பை கையாடாதவன் மகனை பகைக்கிறான்னு சொல்லிருக்காங்க. ஸ்பேர் த ராட், ஸ்பாயில் த சைல்டு அப்படின்னு ஒரு செய்யும் கூட உண்டு. இதெல்லாம் எதை குறிக்குது? பிள்ளைங்க தவறு செஞ்சா அவங்களை அடிச்சு திருத்தணும்னு சொல்றதுக்கு தான். நான் எப்படி தெரியுமோ, ஒரு தடவை சொல்லி பார்ப்பேன், கேட்கலையோ தோலை உரிச்சிடவும் உரிச்சு. தயவு தாட்சண்யம் பாக்குற வழக்கம்லாம் நம்ம கிட்ட கிடையாது. அன்பா புத்தி சொல்லி திருத்துறது நயமா புத்தி சொல்லி திருத்துறது அப்படின்ற பழக்கத்தெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. பிள்ளைங்க திருத்தணும்னா அதுக்கு ஒரே வழி தெரியுமா, ஆட்டி ஓத. இதை தவிர எதுவும் கிடையாது.
கேட்டீர்களா இவர்களின் உரையாடலே? ஒருவர் பிள்ளைகளை அடிக்கவே கூடாது என்கிறார், மற்றவர் அடித்துத்தான் திருத்த வேண்டும் என்கிறார். பிள்ளைகளை அடிக்கவே கூடாது என்றால் பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று திருமறை கூறாது. அதற்காக பிள்ளைகளை தொட்டதற்கெல்லாம் அடித்துத்தான் ஆக வேண்டும் என்றில்லை. பிள்ளைகளை எப்போதுமே அடித்து திருத்த வேண்டும் என்று நினைத்தால் பிள்ளைகள் பெற்றோரை வெறுக்க நேரிடும். ஆகவேதான் பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் ஆண்டவருக்கேற்ற சிச்சையிலும் புத்தி சொல்வதிலும் அவர்களை வளர்த்து வாருங்கள் என்றும் திருமறை கூறுகிறது. பிள்ளைகளை அடித்து திருத்த வேண்டிய நேரத்தில் அடித்து திருத்த வேண்டும். அனைத்து அன்புடன் புத்தி சொல்லி திருத்த வேண்டிய நேரத்தில் அன்புடன் புத்தி கூறி திருத்த வேண்டும்.
வான்புரா வானொலி நேயர்களே, எமது நிகழ்ச்சிகள் தொடர்ந்தும் வானொலியில் ஒலிபரப்பப்படுவதற்கு உங்கள் பங்களிப்பும் வரவேற்கப்படுகின்றது. இந்நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பின் தொடர்ந்தும் இந்நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்பட செவியுங்கள். உங்களின் சிறிய உதவிகளினால் தாங்கிக் கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு 6-4-7-8-7-6-2-7-6 6-4-7-8-7-6-2-7-3-4.
கவலை படாதே, கலங்கி நிற்காதே, கண்ணீர் சிந்தாதே என் மகனே. கவலைப்படாதே, கலங்கி நிற்காதே, கண்ணீர் சிந்தாதே என் மகனே.
இப்பொழுது நீங்கள் கேட்ட வான்புரா நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய எமது வான்புரா நிகழ்ச்சிகளை எமது இணையதளம் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினால் வான்புரா.com அல்லது tamilgoodnews.com என்னும் இணையதளத்துக்கு வாருங்கள். சரி நேர்களே, இத்துடன் எமது வான்புரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்புரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.
படாதே, கலங்கி நிற்காதே, கண்ணீர் சிந்தாதே என் மகனே.